نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم وفق لي أن أقول الحق وأتبعه وأعمل به، واجعلني هاديا مهديا غير ضال ولا مضل، سلما لأوليائك وحربا لأعدائك، نحب بحبك من أحبك ونعادي بعداوتك من أعداك. الله من نديار غلي غنية سركرية ورغلي இந்த நிகழ்ச்சியிலே உங்களை வரவேற்றவனாக ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய நம் தலைப்பு முஸ்லிம் வாலிபர்களின் கடமைகள் பொறுப்புகள் என்ன. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் அவனுடைய அருள் வளங்களை பொழிவானாக. பரக்கத் ரஹ்மத், மேலும் எல்லாவிதமான கருணைகளையும் தந்தருள்வானாக. இன்றைய காலகட்டத்திலே ஒரு பக்கம் நம் முன்னோர், அதாவது முந்தைய தலைமுறை வயது முதிர்ந்தவர்கள் தங்கள் தவறான கொள்கையிலே, தங்கள் தவறான வழிபாட்டு முறைகளிலே, சடங்குகளிலே பிடிவாதமாக இருக்கும் இந்த தருணத்தில் உங்களை போன்ற வாலிபர்கள், உங்களை போன்ற இளைய தலைமுறையினர் உண்மையான மார்க்கத்தை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்திலே, குர்ஆனையும் சுன்னாவையும் படித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே கல்வி சபைகளில் ஒன்று கூடுவது, இது இஸ்லாமிற்கு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி என்று தான் சொல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துவேன், இந்த மார்க்கத்தை ஓங்க வைப்பேன் என்று கூறியிருக்கின்ற அந்த நற்செய்திக்கு, அல்லாஹுடைய அந்த நற்செய்திக்கு ஒரு முன்னோடியாக நாம் இதை பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு நன்றாக தெரியும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமை பரப்புவதற்காக மார்க்க அழைப்பு பணியை ஆரம்பித்த போது அவர்களுக்கு துணை நின்றவர்களில் பெரும்பாலானவர்கள் வாலிபர்கள். ஒரு சிலரை தவிர அதிகமான முஹாஜிர்கள், அதிகமான அன்சாரிகள் வாலிபர்களாகவே இருந்தார்கள். வயோதிகர்கள் மிக தாமதமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியை ஏற்றுக்கொண்ட முதல் சமுதாயம் யார் என்று நாம் வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் அந்த சமுதாயம் வாலிபர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் ஒரு படிப்பினையை, பாடத்தை அறியலாம். வாலிபர்களிடத்திலே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வயோதிகர்களை விட நிச்சயம் அதிகமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வாலிப பருவத்திலே எப்படி ஒரு மனிதன் தன் கொள்கையை, தன் ஒழுக்கத்தை, தன் பண்புகளை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி அமைத்துக் கொள்கிறானோ அதே அமைப்பில்தான் அவனுடைய வயோதிகம் கடியும். புரியுதுங்களா? இந்த வாலிப பருவத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ பெரும்பாலானவர்கள் இதே இந்த அமைப்பில்தான் அது ஒழுக்கமாக இருக்கட்டும், அல்லது கொள்கையாக இருக்கட்டும், அல்லது வேறு விஷயங்களாக இருக்கட்டும், அவர்களுடைய வயோதிகத்திலும் இருப்பார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வழிகேட்டிலிருந்து அல்லது ஒழுக்கக்கேட்டிலிருந்து நேர்வழியின் பக்கம் அவர்கள் திரும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் வரவேற்கத்தக்கது அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய பயம் காரணத்தினால். அடுத்து சகோதரர்களே, முந்திய சமுதாயத்தில் கூட இதற்கு ஒரு நல்ல படிப்பினையை நாம் பார்க்கலாம். வாலிபர்கள் தான் மார்க்கத்தை முதலாவதாக ஏற்றுக்கொள்வார்கள், அதில் பிடிப்பாக இருப்பார்கள், உறுதியாக இருப்பார்கள் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமூகத்தை நாம் ஆதாரமாக கொள்வது போன்று குர்ஆனிலே முந்திய சமுதாய மக்களின் ஒரு பிரிவை பற்றி அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். உங்களுக்கு தெரியும், குர்ஆனுடைய 18வது அத்தியாயத்தின் மிக முக்கியமான பாடம் படிப்பினையே வாலிபர்களை பற்றித்தான். அவர்களைத்தான் குர்ஆனுடைய மொழியிலே, ஹதீசுடைய மொழியிலே, இஸ்லாமிய வரலாற்றுடைய மொழியிலே நாம் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று அறிகிறோம். அஸ்ஹாப் என்றால் உடையவர்கள், அல் கஹ்ஃப் குகை, குகை உடையவர்கள், குகைவாசிகள். இவர்களை பற்றி அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனு பிரப்பிஹிம் வஸ்ஸிட்னாஹும் ஹுதா வரபத்னா அலா குலூபிஹிம் இஸ் காமு ஃபகாலு ரப்புனா ரப்பு ஸமாவாதி வல் அர்த் லன் நதுஊ மின் தூனிஹி இலாஹா لقد قلنا اذا شططا هؤلاء قوم اتخذوا من دونه آلهة لولا ياتون عليهم بسلطان. இந்த வசனத்திலே அஸ்ஹாபுல் கஹ்ஃப், அந்த குகைவாசிகளின் வரலாற்றை எந்த ஒரு வரலாற்று ஆசிரியரும் அவ்வளவு அழகாக விவரிக்க முடியாது. அல்லாஹ் விவரித்து விடுகிறான். ஆரம்பிக்கிறான், அம் ஹசிபத அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃப் வர்ரகீம் கானு மின் ஆயாதினா அஜபா. நபியே, குகைவாசிகளும் பலகை உடையவர்களும் நம் அத்தாட்சியில் மிக ஆச்சரியமானவர்களாக நீங்கள் கருதுகிறீர்களா? அல்லாஹ் நாடினால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், அல்லாஹிற்கு எந்த சிரமமும் இல்லை. ஒரு மணி நேரம் தூங்க வைப்பதும், 10 மணி நேரம் தூங்க வைப்பதும், 10 ஆண்டு தூங்க வைப்பதும், 100 ஆண்டு தூங்க வைப்பதும், 300 ஆண்டுகள் தூங்க வைப்பதும் அல்லாஹ்வுக்கு சமம் தான். ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஆட்சி அதிகாரம் குன் ஃபயகூன், ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும். அல்லாஹ் அவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்தான். ஃபவரபுனா அலா ஆதானிஹிம், இவர்களுடைய வரலாற்று பின்னணி என்ன, வரலாற்று சுருக்கம் என்ன, என்ன நடந்தது? முந்திய சமுதாயத்தில் சிலருடைய கூற்றின்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்புக்கு முன்னால், சிலரின் கூற்றுப்படி அவர்களுடைய பிறப்புக்கு பின்னால் நடந்த சம்பவம். சம்பவம் எப்போது நடந்ததோ அல்லாஹ் அதிலே நமக்கு என்ன சொல்கிறார், ஒட்டுமொத்த ஊர்வாசிகளும் முஷ்ரிக்குகளாக ஆகிவிட்டார்கள். ராஜாவை வணங்குகிறார்கள், சிலை வணங்குகிறார்கள், மறுமையை மறுக்கிறார்கள். இந்த நேரத்திலே இந்த வாலிபர்கள் தங்களுக்கு கிடைத்த முந்திய மார்க்கத்தின் கல்வியை கொண்டு அல்லாஹுவை ஒருவன் என்று, ஏகன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அஹத் சமத் என்று ஏற்றுக்கொண்டார்கள். பெரிய செல்வந்தர்களுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். தங்களுடைய நிலைமை அந்த மன்னருக்கும் அந்த மன்னரின் சமூகத்துக்கும் தெரிய வந்த போது நெருக்கடி ஏற்பட்டது. எங்கே இவர்களோடு இருந்தால் குஃப்ரிலே, ஷிர்கிலே தாங்கள் நிர்பந்திக்கப்பட்டு விடுவோமோ என்று பயந்தார்கள். அனைவரும் ஆலோசனை செய்தார்கள், நாம் எப்படி தப்பிப்பது, இந்த இடத்திலிருந்து எப்படி வெளியேறுவது. இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹுவின் பக்கம் ஓடோடி விடுங்கள். எங்கே அல்லாஹுவை வணங்க முடியவில்லையோ, அல்லாஹுவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஏகத்துவப்படுத்த முடியவில்லையோ, அந்த இடத்திலிருந்து முழுமையாக தௌஹீதை ஏற்றுக்கொள்ளும்படியான, முழுமையாக அல்லாஹுவை வணங்கும்படியான இடத்திற்கு ஓடிவிடுவதைத்தான் அல்லாஹு தஆலா ஸஃபிரு இலல்லாஹ், அல்லாஹுவின் பக்கம் ஓடிவிடுங்கள் என்று சொல்கிறார். எங்கே அல்லாஹுவை வணங்க முடியவில்லையோ அந்த இடத்திலிருந்து அல்லாஹுவை வணங்கும் இடத்திற்கு சென்று விடுவதுதான், அதற்கு பெயர் தான் ஹிஜ்ரா, ஓடிவிட்டார்கள். கணேசத்திற்குரியவர்களே, இங்கே மேலும் ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வை நாம் கவனிக்க வேண்டும். வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், ஹதீஸ் நூல்களிலே வரவில்லை என்றாலும் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த குர்ஆனின் வசனத்திற்கு விளக்கமாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுடைய இந்த வரலாற்றிலே நாய் ஒன்று இடம்பெறுகிறது. குர்ஆனிலே ஒரு நாயை கண்ணியப்படுத்தி கூறப்பட்டிருக்கிறது இவர்களுடைய சம்பவம் தொடர்பாக. இப்படியும் சில நேரங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அற்புதத்தை காட்டுவார். பறவைகள் மிருகங்கள் அவற்றில் இருக்கிற ஏகத்துவ உணர்வு கூட இந்த மனிதர்களில் இல்லையே, இந்த மனிதர்கள் மிருகங்களை விட எவ்வளவு கேடுகட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிய வைப்பதற்காக சில நிகழ்வுகளை வெளிப்படையாக அல்லாஹ் நமக்கு நடத்தி காட்டியிருக்கிறார். உலகத்தில் உள்ள அத்தனை மிருகங்களும் அத்தனை பறவைகளும் அத்தனை மீன்களும் முவஹ்ஹித் முஸ்லிமாக இருக்கிறது. ஏன்? அவை அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. பறவையினம் அனைத்தும், மீனினம் அனைத்தும், மிருக இனம் அனைத்தும், எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துகிறது. வானம் வானத்தில் உள்ளவர்கள், பூமி பூமியில் உள்ள அனைத்து படைப்புகளும் மனிதர்களில் அதிகமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். சிலர் அல்லாஹ்வை வணங்குவதில்லை. இப்படி மனிதனை தவிர, ஜின்களை தவிர உள்ள பெரும்பாலான எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை வணங்குகின்றன, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முவஹ்ஹிதாக இருக்கிறது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு சான்று என்ன தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பறவை ஹுதுஹுத் என்ன கூறியது, எவ்வளவு அழகான வார்த்தையை கூறியது. இன்னி ஜிர்துக மின் சபா பினபை யகீன், சுலைமான் நான் சபா தேசத்திலிருந்து உறுதியான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன், உனக்கு தெரியுமா என்ன பிரச்சனை அங்கே இருக்கிறது தெரியுமா? இன்னி வஜத்து இம்ராஅத்தன் தம்லிகுஹும் மின் தூனில்லா, அங்கே ஒரு பெண் ஆட்சி செய்கிறாள், என்ன செய்கிறாள் தெரியுமா? வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷ்ஷம்ஸி மின் தூனில்லா, அவளையும் அவளுடைய கூட்டத்தார்களையும் சூரியனுக்கு சஜிதா செய்பவர்களாக நான் பார்த்தேன். சொல்லிவிட்டு அந்த பறவை சொல்கிறது, அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுக்ருஜுல் கப்அ ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களிலும் பூமிகளிலும் ரகசியத்தை மறைந்திருக்கும் விஷயங்களை வெளிப்படுத்துகிற அல்லாஹ்விற்கல்லவா அவர்கள் சஜிதா சிரம் பணிந்திருக்க வேண்டும். ஒரு பறவைக்குள்ள ஒரு இல்ம், தௌஹீதுடைய இல்மு கூட மனிதர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இல்லை, முஷ்ரிக்குகளுக்கு இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டினானா இல்லையா? இது போன்றுதான் இந்த அஸ்ஹாபுல் கஹ்புடைய விஷயத்திலே நாய் அவர்களை பார்த்து பேசுகிறது, என்னை இந்த முஷ்ரிக்குகளோடு விட்டு செல்கிறீர்களா? நான் இவர்களோடு இருக்க மாட்டேன், அல்லாஹ்வின் வேதனையை பயப்படுகிறேன், உங்களோடு வந்து விடுகிறேன். அந்த நாய் அவர்களை தொடர்ந்து விடுகிறது. ஆகவே தான் அல்லாஹு தஆலா அந்த குகைவாசிகளை பற்றி சொல்லும் பொழுது இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனு பிரப்பிஹிம், குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் அவர்களுடைய எண்ணிக்கையை பற்றி சொல்லும் பொழுது பல வகைகளை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறார். சயகூலுன தலாசத்துர் ராபிஉஹும் கல்புஹும் வ கம்சத்துன் சாதிஸுஹும் கல்புஹும் ரஜ்மம் பில் கைப் வ யகூலுன சபஅத்துன் ثامنهم كلبهم قل ربي اعلم بعدتهم, அவர்கள் ஏழு பேர், அவர்களில் எட்டாமவர் அவர்களுடைய நாயாக இருந்தது. சரி, அங்கே ஈமானுக்கு இடம் இல்லை, இபாதத்துக்கு இடம் இல்லை என்று முடிவான போது அவர்கள் பயந்து ஓடிவிடுகிறார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனு பிரப்பிஹிம், தங்களுடைய இறைவனை ஈமான் கொண்ட வாலிபர்களாக இருந்தார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது தங்களுடைய இறைவனை நம்பிக்கை கொண்ட வாலிபர்களாக இருந்தார்கள். இங்கே அல்லாஹ் என்ன சொல்ல விரும்புகிறான்? இவர்களுடைய இந்த வாலிபத்தை கொண்டு அல்லாஹ் இவர்களை புகழ்கிறான்.
இந்த வாலிபத்திலே இவர்கள் எடுத்த முடிவை அல்லாஹ் பாராட்டுகிறார். ஃபஸிதுனாஹும் ஹுதா, அவர்கள் ஈமானை பாதுகாக்க முயற்சி செய்த போது அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தி கொடுத்தார். ஃபஸிதுனாஹும் ஹுதா வரபத்னா அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் உறுதியை ஏற்படுத்தினான், பலத்தை கொடுத்தான். இங்கே என்ன பாடத்தை நாம் பார்க்கிறோம்? நீங்கள் ஈமானில் உறுதியாக இருக்க முடிவு செய்யாத வரை அல்லாஹ் அந்த முடிவை, அந்த உறுதியை கொடுக்க மாட்டான். இந்த இடத்திலிருந்து நாம் தெளிவான ஒரு விடையை அறியலாம். நம்மளால அவ்வளவு உறுதியா இருக்க முடியுமா? இன்றைக்கு என்ன சொல்லப்படுகிறது? ஹலாலை பற்றி, ஹராமை பற்றி, சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி, நபிமார்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி எடுத்து சொல்லப்பட்டால் இதெல்லாம் அந்த காலம். நம்மால் அப்படி இருக்க முடியுமா என்று இவர்கள் சொல்வது, இது ஈமானிய பலவீனம். இந்த ஈமானிய பலவீனத்தினால்தான் இவர்கள் நேர்வழியிலிருந்து தூரமாகிறார்கள். இவர்களுக்கும் நேர்வழிக்கும் இடையிலே இடைவெளி அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. ஒரு நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நேர்வழியை விட்டு மொத்தமாக வெளியேறி விடுகிற அபாயத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள். அப்ப அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்வது என்ன? இவர்கள் வாலிபர்களாக இருந்தார்கள், ஈமானை தேர்ந்தெடுத்தார்கள், எனவே நேர்வழியை நாம் அதிகப்படுத்தினோம். நேர்வழியில் இருந்தார்கள், அந்த நேர்வழியை இன்னும் அதிகப்படுத்தினோம். உறுதியில இருந்தார்கள், அந்த உறுதியை மேலும் அதிகப்படுத்தினோம். அந்த உறுதிக்கு மேலும் வலு சேர்த்தோம், அவர்களை பாதுகாத்தோம். வரபத்னா அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களை நாம் பலப்படுத்தினோம். எவ்வளவு பெரிய சோதனை! மன்னனுக்கு முன்னால் நிற்கிறார்கள், மன்னனின் சபையோருக்கு முன்னால் நிற்கிறார்கள். அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்து மிகப்பெரிய அநியாயமான சொல்லை சொல்லிவிட்டீர்கள். இவர்கள் எங்களுடைய சமுதாயத்தவர்கள், அல்லாஹ்வை தவிர வேறொரு கடவுளை ஏற்படுத்திக் கொண்டார்கள். தெளிவான அத்தாட்சி இவர்கள் இதற்கு கொண்டு வர வேண்டாமா? இந்த வசனத்திலே தங்களுடைய சமுதாயத்திற்கு முன்னால், ஒட்டுமொத்த ஊர்காரர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு ஈமானுடைய முழக்கத்தை சொல்லியது மட்டுமல்ல, நீங்கள் இணை வைக்கும் இந்த செயல் அல்லாஹ் ஆதாரம் இறக்காத ஒரு செயல், மகாபாதகமான ஒரு செயல் என்று பறைசாற்றினார்கள். சகோதரர்களே, அப்ப இந்த வசனம் வாலிபர்களுக்கு, அவர்களுடைய வாலிப காலத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காலம் அலட்சியம் செய்யப்படும் காலம் அல்ல. இதற்கு வலு சேர்க்கும்படியான பல ஹதீஸுகளையும் பார்க்கிறோம். சஹிஹுல் புகாரியுடைய பிரபல்யமான ஹதீஸ், ஏழு வகையினர் நாளை மறுமையிலே அரசுடைய நிழலிலே இருப்பார்கள், விசேஷமான கூட்டத்தார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நிழலையும் வைத்திருக்க மாட்டான் அவனுடைய அரசுடைய நிழலை தவிர. அல்லாஹ் நமக்கு அதில் சேருவதற்கு அருள் புரிவானாக. அதிலே இரண்டாவது நபர் யார்? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹுக்கு வழிபாடு செய்வதிலே இபாதத்திலே வளர்ந்த வாலிபர். நஷா என்று சொன்னால் ஒரு பொருள் தோன்றி வளர்ந்து வரக்கூடிய அந்த பக்குவத்திற்கு, அந்த காலத்திற்கு சொல்வார்கள். நஷா வளர்ந்தான், உருவெடுத்தான், தோன்றி வளர் தோன்றினான், வெளிப்பட்டான். நஷா ஃபி இபாதத்தில்லா, அல்லாஹுடைய இபாதத்திலே வளர்ந்த வாலிபன். இந்த ஹதீஸ் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது! வயோதிகத்தில் செய்யும் அமலுக்கும் அல்லாஹ் நற்கூலி தருகிறார், சிறு பிராயத்திலே செய்யும் செயலுக்கும் அல்லாஹ் நற்கூலியை தருகிறார். அதிலெல்லாம் மேலாக வாலிப காலத்திலே
ஒரு மனிதன் அல்லாஹுவை வணங்கினான் என்றால் அந்த வணக்கத்திற்கென்று அல்லாஹுவிடத்திலே விசேஷமான உயர்வு சிறப்பு வெகுமதி இருக்கிறது. ஆகவேதான் திருமதியுடைய ஹதீஸிலே பார்க்கிறோம், நாளை மறுமையிலே ஐந்து கேள்விகளை அல்லாஹ் அடியானிடத்திலே கேட்காதவரை அவனுடைய பாதங்கள் நகராது. அதுல இரண்டாவது கேள்வி என்ன? வான் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹு, அவனுடைய வாலிபத்தை எதில் வயோதிகமாக்கினான், எதில் அடித்தான்? ஸஹீஹுல் ஜாமியுடைய ஹதீஸ், ஐந்து காரியங்களை ஐந்து காரியங்களுக்கு முன்னால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கனிமத்தாக மிகப்பெரிய ஒரு கொள்ளை பொருளாக மதித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதற்கு பிறகு என்ன சொன்னார்கள்? வஷபாபக கப்ல ஹரமிக், இரண்டாவது விஷயம், உன் வாலிபத்தை உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் நீ பயன்படுத்திக் கொள். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் இதற்கு முக்கியத்துவம் தருகிறது. இஸ்லாமிய வரலாற்றின் அடிப்படையே வாலிபர்களின் மீதுதான் அமைந்திருக்கிறது. பத்ரு போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களில் ஒரு சிலரை தவிர அத்தனை நபர்களும் வாலிபர்களாக இருந்தார்கள். அதுபோன்று உஹதிலே கலந்து கொண்டவர்கள், அதுபோன்று மற்ற போர்களிலே கலந்து கொண்டவர்கள், அதுபோன்று போரிலே ஷஹீதானவர்கள், பிறகு இஸ்லாமிய தூதுத்துவத்தை எடுத்துக்கொண்டு அந்நிய நாட்டு மன்னர்களுக்கு சென்றவர்கள், அந்நிய நாடுகளுக்கு கவர்னர்களாக சென்றவர்கள் என்று ஒட்டுமொத்த இஸ்லாமிய வரலாற்றை நாம் பார்க்கும் போது அங்கே வாலிபர்களுடைய பங்களிப்பை பார்க்கிறோம். இன்னும் ஆழமாக இஸ்லாமிய வரலாற்றிலே குறிப்பிடுவதென்றால், நமக்கு மத்தியிலே இன்று குர்ஆன் ஓதுகிறோம் அல்லவா, அல்லாஹுடைய வேதம். இந்த வேதத்தை பல சஹாபாக்களிடமிருந்து கேட்டு எழுதுவதற்கும், இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிய அமைப்பிலே அமைப்பதற்கும் தேர்ந்தெடுத்த நபி தோழர் யார் தெரியுமா? யார் அந்த நபி தோழர்களின் குரூப்புக்கு தலைவராக இருந்தவர் யார் தெரியுமா? உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபையை அழைக்கிறார்கள், இன்னக ஷாபன், நீ ஒரு வாலிபன், நீ நம்பிக்கைக்குரியவன், உன்னை இதற்கு நான் தகுதியாக கருதுகிறேன் என்று சொல்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை அவர்கள் சுமந்தார்கள். இன்று குர்ஆன் ஓதுகிற அத்தனை கோடி மக்களுடைய நன்மைகளிலே அவர்களுக்கு பங்களிப்பு இருக்கிறதா இல்லையா? குர்ஆனை பாதுகாத்த சஹாபாக்களிலே மிக முக்கியமான முதல் இடத்தை பெறுகிற அந்த தகுதியை அவர்கள் அடைந்தார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பொறுப்பை கொடுக்கும் போது, நீ வாலிபராக இருக்கிறாய், உன்னை நான் நம்புகிறேன், நீ நம்பிக்கைக்குரியவர், உன்னுடைய நினைவாற்றல் உறுதியானது என்று போற்றி அந்த பொறுப்பை கொடுக்கிறார். அவருடைய தகுதியை வைத்து அந்த பொறுப்பை கொடுக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, உமருடைய சபையிலே ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இடம் என்ன? எத்தனையோ வயது முதிர்ந்த சஹாபாக்களை விடவெல்லாம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு எங்கே இருப்பார்கள்? உமருக்கு அருகிலே இருப்பார்கள். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களை, ஒரு பக்கம் வரலாறு, ஒரு பக்கம் குர்ஆன், ஒரு பக்கம் ஹதீஸ், இவை அனைத்தும் வாலிப காலத்தின் அருமையை அல்லாஹ் அதற்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. இன்று நாம் என்ன அறிய வேண்டும்? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புகழ்கிற விரும்புகிற வாலிபர்களாக நாம் இருக்கிறோமா? கேள்வி நம்பர் ஒன்று. என்ன கேள்வி? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புகழ்கிற விரும்புகிற வாலிபர்களாக இருக்கிறோமா? அதாவது எந்த வாலிபர்களை அவர்கள் புகழ்ந்தார்களோ, எந்த அடிப்படைக்காக வேண்டி அந்த அடிப்படை அந்த நற்பண்புகள் நம்மிடத்தில் இருக்கின்றனவா? இரண்டாவது, இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே வாலிபர்களுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொடுத்த பொறுப்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றுகிறோமா? கேள்வி புரிஞ்சுங்களா? புரியல. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புகிற வாலிபர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நாம் நிறைவேற்றுகிறோமா? அந்த பொறுப்புகளை நாம் விளங்கி இருக்கிறோமா? சொல்ல முடியுமா? எத்தனை பெர்சன்டேஜ் சொல்ல முடியும்? பொதுவாக இந்த இதை விளங்கியவர்கள், இதை பற்றி அறிந்தவர்கள் எத்தனை பேர்? இரண்டாவதாக, விளங்கியவர்கள் அறிந்தவர்கள் எத்தனை பேர் இதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள்? சரி, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த வாலிபர்களிடத்திலே எதிர்பார்க்கிற சிஃபத் தன்மை என்ன, இதை முதலிலே சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வோம். அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய வசனம் நமக்கு இதை மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. சூரத்துல் கஹ்ஃபுடைய 13வது வசனம், அல்லாஹு தஆலா வாலிப காலத்திலே இருக்க வேண்டிய மிக உயர்ந்த குணமாக ஈமானையும் அசத்தியத்திற்கு எதிராக துணிந்து நிற்பதையும், அழைப்பு பணியிலே உறுதியாக இருப்பதையும், நேர்வழியிலே உறுதியாக இருக்கும்போது வருகிற அச்சுறுத்தல்கள் அனைத்தையும் தாங்கிக் கொள்பவர்களாக, எதிர்ப்பவர்களாக, சமாளிக்கக்கூடியவர்களாக, அதை துச்சமாக மதிக்கக்கூடியவர்களாக, இறுதியில் அசத்தியம் மிகிட்டுவிடும், நம் ஈமானுக்கு இடையூறு ஏற்பட்டுவிடும் என்று இருந்தால், அத்தனை சுகங்களையும் அத்தனை வாழ்க்கை வசதிகளையும் துறந்துவிட்டு கஷ்டங்களை, சிரமங்களை, துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கு தயாராகின்ற மனப்பக்குவம். இப்படித்தான் செய்தார்கள் சஹாபாக்கள். பெரிய பெரிய மந்திரிகளின் பிள்ளைகளாக, செல்வந்தர்களின் பிள்ளைகளாக இருந்தார்கள் என்றால் எப்படிப்பட்ட சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள்? அதுவும் அந்த காலத்திலே ஹராம் என்று ஒன்று இருந்ததா காஃபிர்களிடத்திலே? இந்த காலத்திலேயே நாகரிகம் இல்லை என்று சொல்லும் போது, அந்த காலத்திலே ஜினாவிற்கோ, மது அருந்துவதற்கோ, இன்னும் கேளிக்கைகளுக்கோ ஏதாவது தடை இருந்திருக்குமா? அவற்றையெல்லாம் தடையில்லாமல் அனுபவிக்கின்ற அந்த ஊர் மக்களுக்கு மத்தியில், அதை அனுபவிப்பதற்குண்டான ஆற்றல் இருந்தும், வசதி இருந்தும், அந்த வசதியான வாழ்க்கையில் பிறந்திருந்தும் கூட அவை அனைத்தையும் அவர்கள் சுரந்தார்களே. எதற்காக? எதற்காக? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரே காரணத்திற்காக, ஈமானுக்காக. இந்த சிஃபத்தை அல்லாஹ் பார்க்கிறார். ஆகவேதான் ஒரு வாலிபன் தன் மனஇச்சையை கட்டுப்படுத்துவது, ஒரு வாலிபன் தன் மனதை பக்குவப்படுத்துவது, ஒரு வாலிபன் தன்னுடைய ஆசையை அடக்குவது அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த தகுதியை பெறுகிறது ஒரு வயோதிகனை விட. அல்லாஹ்வுடைய தூதர் சுல்லாலத்திலும் சொல்லி காட்டினார்களா இல்லையா? அரசுடைய நிலையில் இருப்பவர்களில் இரண்டாம் அவர் யார்? இபாதத்திலே வளர்ந்த வாலிபர். இது சாதாரண வாசகம் அல்ல. இபாதத்திலே வளர்ந்த வாலிபர் என்று சொன்னால் அங்க என்னென்ன அர்த்தங்கள் இருக்கின்றன தெரியுமா? முதலாவதாக, கடமையாக்கப்பட்ட ஐங்கால ஃபர்மான தொழுகைகளை, கடமையாக்கப்பட்ட ஃபர்மான ஐங்கால தொழுகைகளை நேரம் தவறாமல், நம்பர் ஒன். இரண்டாவது, ஜமாஅத்து தவறாமல். மூன்றாவது, மஸ்ஜிதுகளிலே நிறைவேற்றுதல். தொழுவது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே இபாதத்திலே வளர்ந்தவர் என்றால் அங்கே முதலாவதாக ஐங்கால தொழுகை ஜமாஅத்தோடு மஸ்ஜிதிலே நிறைவேற்றுவதைத்தான் குறிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஹதீஸ் குதுசி, இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிறார்கள். ما تقرب الي عبد افضل مما افترضت عليه. என்னை நெருங்குவதற்கு ஃபர்லான வணக்க வழிபாடுகளை சரியாக செய்வதை தவிர வேறு ஒரு குறுகிய பாதை இல்லை, சுருக்கமான பாதை இல்லை, நியரஸ்ட் வே. என்ன சொல்கிறது? தொழுகை. நேற்றுக்குரியவர்களே, நபித்தோழர்கள் சஹாபாக்களுடைய நிலைமையை பார்த்திருக்கிறீர்களா? இன்று வாலிபர்கள் பொதுவாக எங்கே நேரங்களை கழிப்பார்கள்? கடை தெருவிலே சென்று சுற்றுவோம், இப்படி வேறு எங்காவது சென்று சுற்றுவோம் என்றெல்லாம் சிந்திப்பார்கள். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாம் முஹாஜிர் வாலிபர்கள், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரா செய்து வந்தோம். நாங்கள் எங்கே ஒன்று கூடுவோம் தெரியுமா? மஸ்ஜித் நபவியிலே ஒன்று கூடுவோம். எங்களுக்கு வீடுகள் இல்லை. சிலர் வீடுகளில் இருந்தார்கள், அவர்களுக்கு குடும்பம் இருந்தது. அன்சாரிகளுக்கு அங்கே குடும்பம் இருந்தது. அந்த குடும்பம் உள்ளவர்களோடு நாங்கள் சேர்ந்து தங்கவில்லை. நாங்கள் எங்கே தங்கினோம் தெரியுமா? முஹாஜிர் ஏழைகள் அந்த நபித்தோழர்கள், அந்த வாலிபர்கள் எங்கே ரூம் எடுத்து தங்கினார்கள் தெரியுமா? எங்க ரூம் எடுத்து தங்கினாங்க? அல் மஸ்ஜித் நபவி அலா ஸாஹிபிஹி அஃதரு ஸலாத்தி வத் தஸ்லீம். மஸ்ஜித் நபவியிலே தங்கினார்கள். அன்றைய காலத்திலே வேறு இடம் இல்லை என்பதற்காக அல்ல, தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக, ரசூலுல்லாஹ்விடமிருந்து கல்வியை கற்றுக்கொள்வதற்காக. அல்லாஹ்வுடைய பாதையிலே அழைக்கப்பட்டால் உடனடியாக ஜிஹாதிற்கு, போருக்கு செல்வதற்காக அங்கே தங்கியிருந்தார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் எது? மஸ்ஜிதை தேர்ந்தெடுத்தார்கள். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே ஒரு வாலிபர் வளர வேண்டும் என்றால் முதலாவதாக அவரிடத்திலே ஐங்கால தொழுகை சரியாக இருக்க வேண்டும். வணக்க வழிபாடுகள், பரவான வணக்க வழிபாடுகள், அந்த தொழுகை சரியாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு தாபிஈ சொல்கிறார்கள், நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏனென்றால், இந்த முனாஃபிக்குகளுடைய அடையாளம் தொழுகையை தவற விடுவது, தொழுகையில் அலட்சியமாக இருப்பது, தொழுகையில் சோம்பேறித்தனமாக இருப்பது, அல்லாஹுவை குறைவாக விக்ரி செய்வது என்றெல்லாம் நாம் குர்ஆனிலே படிக்கிறோம் இல்லையா? அதற்கு விளக்கமாகத்தான் அந்த தாபிஈ சொல்கிறார்கள், உங்களுடைய நண்பர்களிலே யார், உங்கள் நண்பர்களிலே யார் தக்பீர் தஹரிமாவை தவற விடுகிறார்களோ அவர்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், அவர்களை கை கழுவி விடுங்கள், அவர்களில் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. என்ன வார்த்தை சொன்னார்கள்? என்ன வார்த்தை? தக்பீர் தஹரிமான தெரியுமா? இமாம் தக்பீர் கட்டும் போது அவர் தக்பீர் கட்டியதற்கு பிறகு உடனே அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டுவது. உங்கள் நண்பர்களிலே யார் தக்பீர் தஹரிமாவை தவற விடுகிறாரோ, ஃபஹ்சில் யதைக மின்ஹு, அவரிடமிருந்து உன் இரு கைகளையும் கழுகிக்கொள், அவன் உனக்கு எந்த பயனும் தரமாட்டான், மறுமை நன்மை அவனிடத்திலே இருக்காது, லா ஹைர ஃபீஹி, அவனில் எந்த நன்மையும் இருக்காது என்றால், சகோதரர்களே, ஒட்டுமொத்தமாக தொழாதவர்களை பற்றி அல்லது தொழுகையிலே முற்றிலும் அலட்சியம் செய்பவர்களை பற்றி என்ன சொல்வது? நிலைமை இருக்கிறதா இல்லையா என்று. வாலிபத்திலே நாம் பயிற்சி பெற வேண்டிய முதல் பயிற்சி தொழுகையுடைய பயிற்சி, இபாதத்திலே. பிறகு அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவது, குர்ஆனை ஓதுவது. முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றன. தொழுகை, குர்ஆன், அதிகமாக தொழுவது பரவான தொழுகைகள், பிறகு சுன்னத்தான நபிலான தொழுகைகள். ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த சுன்னத்தான தொழுகை எல்லாம் யாருக்குன்னா, வயசானவங்களுக்கு. யாருக்கு? அதெல்லாம் வயசானவங்க தொழுகிறதுங்க. நம்ம எல்லாம் வாலிபர்கள், எவ்வளவு வேலையில் இருக்கும், எவ்வளவு பொறுப்புல இருக்கும், ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசு, எப்படி ஆகிவிட்டது? சுன்னத்தான தொழுகைகளே இல்லை என்று இருக்கும் போது நபிலான தொழுகையை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? ஏன் நபிலை பேணுபவர்கள் சுன்னத்தை பேணாமல் இருப்பார்களா சொல்லுங்க? ஒருவன் நபிலை பேணுகிறான் என்றால் நிச்சயமாக அவன் சுன்னத்தை பேணுகிறவனாக இருக்க வேண்டும். சுன்னத்தை பேணுகிறவனாக இருந்தால் நிச்சயமாக ஃபர்லை பேணுகிறவனாக இருப்பான். ஆகவேதான் மார்க்க அறிஞர்கள் கூறிய கூற்றை இங்கே நாம் புரிய முடிகிறது. என்ன சொன்னார்கள்? யார் நபிலான வணக்கத்தில் அலட்சியம் செய்கிறானோ அவன் சுன்னத்தான வணக்கங்களிலே அலட்சியம் செய்வான். யார் சுன்னத்தான வணக்கங்களிலே அலட்சியம் செய்கிறானோ அவன் சொல்லுங்க பரதான வணக்கங்களிலே அலட்சியம் செய்வான். இதை புரிவோமா? தொழுகைக்கு முன்னால் லொஹருக்கு முன்போ அசருக்கு முன்போ அல்லது மகரிபுக்கு முன்போ அல்லது இஷாவுக்கு முன்போ சுன்னத்து தொழ வேண்டும், அதை தவறவிடக் கூடாது என்ற முயற்சியில் இருப்பவன் அவனுக்கு தக்பீர் தஹ்ரீமா தவறுமா? அவனுக்கு முதல் ரக்காத்து தவறுமா? அவனுக்கு ஜமாஅத்து தவறுமா? சுன்னத்தை தவறக்கூடாது என்ற முயற்சியிலே இருப்பவன் தக்பீர் தஹ்ரீமாவை தவற விடுவானா? ஜமாஅத்தை தவற விடுவானா? பரலான தொழுகையின் நேரத்தை தவற விடுவானா? தவற விட மாட்டான். அப்ப பாத்தீங்களா, சுன்னத்திலே அலட்சியம் செய்தது அவனை தக்பீர் தஹ்ரீமாவை தவற வைத்தது. பிறகு ரகாத்தை தவற வைத்தது, மஸ்பூக்காக ஆனான். பிறகு இமாம் தொழுது முடித்ததற்கு பிறகு வந்தான். பிறகு ஒட்டுமொத்தமாக நேரம் முடிந்ததற்கு பிறகு தொழுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப யார் ஒருவன் நஃபிலிலே அலட்சியம் செய்கிறானோ அவன் சுன்னத்திலே அலட்சியம் செய்வான். சுன்னத்திலே அலட்சியம் செய்பவன் ஃபர்மான காரியங்களில் ஃபர்மான இபாதத்துகளிலே அலட்சியம் செய்வதற்கு நெருங்கி விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்து குர்ஆன் ஓதுதல், குர்ஆனோடு தொடர்பு படுத்துதல். காலை மாலை இரவு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதுபவனாக. இந்த வாலிப காலத்திலே செய்கிற இந்த நபிலான இந்த வணக்க வழிபாடுகள் உங்களுக்கு தெரியுமா? ஒரு கால் வயோதிகத்திலே உங்களால் செய்ய முடியாமல் போகிவிட்டால் என்ன தெரியுமா? வயோதிகத்தினால் சுன்னத்தான தொழுகைகளை தொழ முடியவில்லை அல்லது நின்று தொழ முடியவில்லை, உட்கார்ந்து தொழுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய வெகுமதி என்ன தெரியுமா? இவனுக்கு சக்தி இருந்த காலத்திலே சுன்னத்தை தொழுதான், சக்தி இருந்த காலத்திலே நின்று வணங்கினான். இப்போது சக்தி இல்லாததால் இவன் சுன்னத்தை தொழவில்லை அல்லது உட்கார்ந்து தொழுகிறான். எனவே இவனுடைய வாலிப காலத்திலே இந்த அமலுக்கு என்ன முழுமையான நன்மை கொடுக்கப்பட்டதோ அதே நன்மையை இவனுடைய கணக்கிலே எழுதுங்கள். எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அருள் பாருங்க. நாம் சுன்னத்துகளை பேணும் போது அதே நன்மைகள் வயோதிக காலத்திலே அவற்றை செய்ய முடியாமல் போனாலும் அல்லாஹ் வழங்குகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, வாலிப காலத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அந்த அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்புகிற பண்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய இபாதத்திலே நம்முடைய கல்பை திளைக்க வைத்தல். அதனுடைய முழு அர்த்தங்களோடு அல்லாஹுவை வழிபடுவது, உடலால் உள்ளத்தால் வழிபடுவது, நாவால் வழிபடுவது, பார்வையால் வழிபடுவது, செவியால் வழிபடுவது, முழு உடலாலும் உள்ளத்தாலும் அல்லாஹ்வை வழிபடுவது. சரியா? இதுல இன்னொரு பகுதி இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்ன ஸலா தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான அருவறுக்கத்தக்க கெட்ட காரியங்களிலிருந்து தடுக்கிறது. அப்ப இந்த வாலிப காலத்திலே இபாதத்திலே ஈடுபடுகிற நாம் அங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிடக் கூடாது. இன்று உள்ள பல வாலிபர்களை போன்று தொழவும் செய்வார்கள், வழிபாடும் செய்து கொள்வார்கள், அதோடு சேர்த்து பாவத்தையும் கலப்பார்கள். ஷைத்தான் இதை இவர்களுக்கு நியாயப்படுத்துகிறான். இந்த வயசுல எப்படி கொஞ்சம் தான், எப்படி சொல்லுவாங்க, கொஞ்சம் தானே? இல்லை சகோதரர்களே, இந்த கொஞ்சம் இதனுடைய விபரீதம் பயங்கரமானது. விஷத்தை அது கொஞ்சம் தான் என்ற காரணத்தால் அலட்சியம் செய்துவிட முடியுமா? அதை விட பயங்கரமானது பாவம், பாவத்தின் படுகுழி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நஃப்ஸு அந்த பாவத்திற்கு அடிமையாகிவிட்டால் கண்கள் குருடாகிவிடும், அறிவு செயலிழந்துவிடும், உள்ளத்தில் உள்ள கண்கள் குருடாகிவிடும். ஷைத்தான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தக்வாவை அழித்து விடுவான் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப வாலிப காலத்திலே ஹராமை விட்டு தவிர்ந்திருப்பதிலே, மஅசியத் அல்லாஹ்விற்கு மாறு செய்வதை விட்டு தவிர்ந்திருப்பதிலே, தன் கற்பை தன் ஒழுக்கத்தை தன் கண்ணியத்தை பாதுகாப்பதிலே மிகப்பெரிய கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஒரு வயோதிகன் பாவத்திற்கு செல்வதை விட ஒரு வாலிபன் பாவத்திலே செல்வதற்குண்டான வழிகள் அவனுக்கு இலகுவாக இருக்கின்றன. சரியா இல்லையா? ஒரு வயோதிகன் பாவம் செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய வழிகள் சற்று சிரமம். ஆனால் ஒரு வாலிபனுக்கு அப்படி அல்ல. சருக நினைத்தால் படுபாதாள படுகொடியிலே அவன் விழுந்து விடலாம். ஒரு நொடி போதுமானது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் فَلَمَّا بَلَغَ أَشُدَّهُ آتَيْنَاهُ حُكْمًا وَعِلْمًا. கிணற்றிலே போடப்பட்ட போது 7-8 வயது, மிசுறு தேசத்திலே வளர்க்கப்படுகிறார். 12 அல்லது 14 ஆண்டு காலம் எத்தனை ஆயிடுச்சு? 20-21 வயசு ஆயிடுச்சு. அல்லாஹ் சொல்கிறான், அவரிடத்தில் இருந்த தக்வாவின் காரணமாக அவருக்கு எழுமை கொடுத்தோம், அவருக்கு ஞானத்தை கொடுத்தோம், நல்லவர்களுக்கு இப்படித்தான் கூலி கொடுப்போம். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட், அவர் அல்லாஹ்வை பயந்தார், தக்வாவுடையவராக இருந்தார், பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொண்டார். இல்லையா? எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலை! அது போன்ற ஒரு சூழ்நிலை நம்மிலே பலருக்கு ஏற்பட்டால் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவர் வெகு சொல்பமாகத்தான் இருக்கும். எந்த விதமான தடையும் இல்லை அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர. وَلَقَدْ هَمَّتْ بِهِ وَهَمَّ بِهَا لَوْلَا رَأَى بُرْهَانَ رَبِّهِ كَذَلِكَ لِنَصْرِفَ عَنْهُ السُّوءَ وَالْفَحْشَاءَ إِنَّهُ مِنْ عِبَادِنَا الْمُؤْمِنِينَ. என்ன இருந்துச்சு அவர்கிட்ட? அல்லாஹ் என்ன சொல்கிறார்? ஈமான் இருந்தது, அல்லாஹு அக்பர், இக்லாஸ் இருந்தது, இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன், இக்லாஸ் இருந்தது, ஈமான் அல்லாஹ்வுக்காக, தக்வா அல்லாஹ்விற்காக. பாதுகாத்தானா இல்லையா? وغلقت الابواب وقالت هل سلك கதவுகளை தாழ்த்தி விட்டால் என்னிடம் வா என்று அழைக்கிறார். ஹராமிலிருந்து தன்னை பாதுகாத்தல், நஃப்ஸு சொல்லும் மனங்கரித்து காட்டும், அதற்குண்டான வழிகள், நம்மை வரவேற்பவர்கள், நம்மோடு பழகுபவர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இபாதத்திலே ஒரு பக்கம் கவனம், இன்னொரு பக்கம் தன்னுடைய ஒழுக்கத்தை சிதைப்பதிலிருந்து, தன்னுடைய கற்பை சிதைப்பதிலிருந்து, தன்னுடைய மானத்தை பாழ்படுத்துவதிலிருந்து. ஹராமான விஷயத்திலே அது போதையாக இருக்கட்டும், அல்லது ஜினா அல்லது ஜினா தொடர்பான காரியங்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் அல்லாஹ்விற்கு வெறுப்பூட்டக்கூடிய மிக பயங்கரமான பாவங்களாகும். மது என்ன? உம்முல் கபாயிஸ். மதுவுக்கு பேர் என்ன? எல்லா அசுத்தங்களுக்கும், எல்லா தீய செயல்களுக்கும் தாயை, உம்முல் கபாயிஸ். ஜினா எல்லா மானக்கேடான காரியங்களிலும் மிக அருவறுக்கத்தக்க, மிக கேவலமான ஒரு செயல். வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷதன் வஸாஅ ஸபீலா, மிக கெட்ட ஒரு காரியம். சரியா? அப்ப வாலிப காலத்திலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்றால் இபாதத்திலே கவனம் வேண்டும். இபாதத்திலே குறிப்பாக தொழுகை, இந்த தொழுகையிலே சரியாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எல்லா அமல்களும் சரியாக இருக்கும். இன்று முஸ்லிம்களிடத்திலே அமல்கள் சரியாக இல்லையே, காரணம் என்ன? அமல்களின் தாய் தொழுகை, அமல்களின் தாயாகிய தொழுகை பாழாகி இருக்கிறது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு தபால் எழுதினார்கள். யாருக்கு? யாருக்கு எழுதினார்கள்? தங்கள் கவர்னர்களுக்கு எழுதினார்கள். அழகான வார்த்தை எழுதினார்கள். சில கவர்னர்கள் தொழுகையில் அலட்சியம் செய்வதை அவர்கள் தெரிந்தபோது, மொப்பா இமாம் மாலிக்ல தொழுகையுடைய பாடத்தை எடுத்தீங்கன்னா முதல் ஹதீஸா, கவர்னர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்புடையவர்கள், எழுதுனாங்க உங்க பொறுப்பெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்கட்டாங்க. இன்ன அஹம்ம உமூரிக்கும் இந்திய சலா, உங்களுக்கு நான் ஒப்படைத்த காரியங்களில் எல்லாம் மிக முக்கியமான காரியம் தொழுகை. யார் அந்த தொழுகையை பாதுகாத்தாரோ அவர் மற்ற பொறுப்புகளை பாதுகாப்பார். யார் அந்த தொழுகைகளை பாழ்படுத்தினாரோ வீணடித்தாரோ அவர் மற்றவற்றை மிக அதிகம் வீணடித்து விடுவார். فَمَنْ حَافَظَ عَلَيْهَا فَهُوَ لِمَا سِوَاهَا أَحْكَمُ وَمَنْ ضَيَّعَهَا فَهُوَ لِمَا سِوَاهَا أَضْيَعُ. புரியுதா? அடுத்த கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மிடத்திலே விரும்புகிற நமக்கு கொடுத்த பொறுப்பு என்ன இந்த பார்க்கிறோம். இந்த பொறுப்பை உணராத காரணத்தால் இந்த வாலிப சமுதாயம் சிதறடிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு பலவாறாக இதனுடைய ஆற்றல்களும் திறமைகளும் பாழ்படுத்தப்படுவதை இன்றைக்கு நம்முடைய தலைப்பு பெரும்பாலும் அதை பத்தி பேசுறதா தான் இருந்துச்சு. ஏன் சொன்னா இன்றைக்கு ஒவ்வொரு இயக்கமும் யாரை அவர்கள் குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள்? ஒரு 50-60 வயசு ஆளு போய் என்ன சேர்த்துக்குங்கன்னா இப்படி மேல கீழே மேலையும் பார்ப்பாங்க. சரி சேர்த்துக்கிறோம், உட்கார அந்த மூலையில போயிருப்பாங்க. நீங்க போய் நான் சேர வந்திருக்கேன்னு சொன்னா என்ன செய்வாங்க? இருகரம் கொடுத்து வரவேற்று அணைத்து பதிவு செய்து கொள்வார்கள். செய்வாங்களா இல்லையா? இன்று உங்களை போன்ற வாலிபர்கள் தான் அந்த இயக்கங்களுக்கு தேவை. என்ன செய்வதற்கு? அல்லாஹு அலம், அவர்களுடைய நீயத்தை அல்லாஹ் அறிந்தவர். ஆனால் அவர்களுடைய முயற்சிகள் எதிலே உங்களை ஈடுபடுத்துகிறார்களோ அது குர்ஆன் சுன்னாவின்படி எடுக்கப்பட்டதா? அது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வலியுறுத்திய வரவேற்ற வழிகாட்டிய விஷயங்களா? சிந்திக்க வேண்டும். ஏதாவது மார்க்க இபாதத்துகளில் இருந்து அல்லது சமுதாய பணிகள் குர்ஆனிலே ஹதீஸிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிய விஷயங்களிலிருந்து ஒன்றை எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு இயக்கத்தை அதற்கு ஒரு அமைப்பை அமைத்துக் கொண்டு அதன் பெயரிலே ஒரு அரசியலை செய்து கொண்டு அதற்காக வாலிபர்களின் சிந்தனைகளை சிதறடித்து அவர்களுடைய கொள்கைகளை பாழ்படுத்தி அவர்களுடைய குறிக்கோள்களை மாற்றி அவர்களுடைய அறிவையும் பொருளாதாரத்தையும் அதிகம் அதிகம் வீணடிக்கிற கூட்டங்களையும் இயக்கங்களையும் தான் பெரும்பாலாக நாம் பார்க்கிறோம். எல்லாரையும் நம்ம சொல்லல. பெரும்பாலான இயக்கங்கள், பெரும்பாலான கூட்டங்கள், அமைப்புகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? வாலிபர்களுடைய முயற்சிகளை, அறிவை, திறமையை, சிந்தனையை, பொருளாதாரத்தை பாழ்படுத்துவதாகத்தான் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வாலிபர்களுடைய அத்தனை முயற்சிகளும் அவர்களுடைய அத்தனை அறிவுகளும் அவர்களுடைய அத்தனை திறமைகளும் அவர்களுடைய அத்தனை பெரிய பொருளாதாரமும் எந்த தீனை பரப்ப வேண்டும் என்ற பொறுப்பை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கினானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீது அதை கடமையாக விட்டு சென்றார்களோ, அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தால், செலவழிக்கப்பட்டிருந்தால், ஒருமுகப்படுத்தப்பட்டிருந்தால், இன்று என்ன நிலைமையை நாம் பார்த்திருக்கலாம்? இஸ்லாமிற்கோ முஸ்லிம்களுக்கோ இந்த அவல நிலை இருந்திருக்காது. நம்முடைய நிலைமை இந்த பலவீனமாக இருந்திருக்காது, இந்த ஒரு கேவலமாக இருந்திருக்காது. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்த்திருக்கலாம். குர்ஆனை புரிந்து கொள்வதிலே, குர்ஆனுடைய சிந்தனைகளை ஏந்துவதிலே, குர்ஆனுடைய கருத்துக்களை பரப்புவதிலே, இஸ்லாமின் பக்கம் மக்களை அழைப்பதிலே இந்த கவனங்கள் எல்லாம், இந்த உழைப்புகள் எல்லாம், இந்த பொருளாதாரங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு பெரிய மாற்றங்களை பார்த்திருக்கலாம். சமூக ஒற்றுமையை பார்த்திருக்கலாம். மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பார்த்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன? ஒரு வாலிபன் இன்னொரு வாலிபனின் ரத்தத்தை குடிப்பதற்கு ஆசையாக இருக்கிறார். ஒரு வாலிபன் இன்னொரு வாலிபனின் மானத்தை மரியாதையை கேவலப்படுத்துவதற்கு தன் முயற்சியை தன் அறிவை தன் திறமையை செலவழிக்கிறான். உதாரணத்துக்கு சொல்றேன், சில நேரத்தில் இமெயில்கள் வரும், எதுக்குதான் இந்த இமெயில் வச்சிருக்கோம் என்ற கவலையாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு இயக்கவாதிகள் இன்னொரு இயக்கவாதிகளை திட்டுவதற்காக ஏசுவதற்காக இதெல்லாம் செய்யறவங்க யார் உட்கார்ந்து? இன்டர்நெட்ல உட்கார்ந்து வேலை செய்யறவங்க யாரு? கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து வேலை செய்யறவங்க யாரு? இதையெல்லாம் அமைப்பவர்கள் யார்? 50 வயசு 60 வயசு கலவனா? சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஏன் நம்முடைய நிலைமை இப்படி இருக்கிறது? இது என்ன? நாம் முந்தைய வாரத்திலே ஒரு விஷயத்தை சொன்னோம் அல்லவா, இப்லீஸ் உடைய வழிகேடுகள், இப்லீஸ் உடைய வஸ்வசாக்கள் யாரை எப்படி வழிகெடுக்க வேண்டுமோ அந்த வழியில் தான் வழிகெடுப்பான். தீனை பாதுகாக்க வேண்டாமா? இப்படி விட்டால் இந்த தீனை பாதுகாப்பது யார்? தீனுக்காக ஜிஹாது செய்பவர் யார்? இந்த தீனுக்காக கொடிபிடிப்பவர் யார்? எத்தனை வாதங்கள் அவரிடத்திலே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன தெரியுமா? நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்னதான் இருக்கலாம், ஆனா ஷைத்தான் நாம் அறியாத பல வழிகளிலே சுற்றி வருவான். யாரை எப்படி கெடுக்க வேண்டும்? ஒவ்வொருத்தருடைய மன பக்குவத்திற்கு ஏற்ப. இன்று புதிதாக ஏற்பட்டிருக்கிற சிந்தனைகள் என்ன? மனிதர்களை, வாலிபர்களை ஹிலாபத் என்ற பெயரிலே, அரசியல் இயக்கம் என்ற பெயரிலே அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய அறிவுகள், அவர்களுடைய திறமைகள் வீணடிக்கப்படுவது. அல்லாஹு தஆலா இந்த ஹிலாபத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லது ஹிலாபத்தை எஸ்டாப்லிஷ் அமைப்பதற்காக எங்கேயாவது ஒரு நபியை அனுப்பியிருப்பதாக பார்க்கிறீர்களா? ஹிலாபத்து தான் இஸ்லாமின் கொள்கை, அதுதான் இஸ்லாமின் இலட்சியம் என்றால் எத்தனை நபிமார்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள்? அவர்களிலே எத்தனை பேர் கலீபாவாக இருந்தார்கள்? 3 நபிமார்களை தவிர வேறு யாரும் கலீபாவாக மன்னராக இருந்ததாக குர்ஆன் கூறவில்லை. தாவூது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த 3 நபிமார்களை தவிர மற்றவர்கள் மன்னராக கலீபாவாக இருக்கவில்லை. தௌஹீதை நிலைநாட்டுவதும் இபாதத்தை நிலைநாட்டுவதும் ஹிலாபத்தை கொண்டுதான் என்றால் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஹிலாபத்தை கொடுத்தே அனுப்பியிருப்பான். இந்த ஒரு அடிப்படை விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஹிலாபத் இஸ்லாமிய ஆட்சி, ஷரியா சட்டங்களை அமல்படுத்துவது, அதிலே நிச்சயம் ஆர்வம் கொள்ள வேண்டும் என்பதிலே ஒரு முஸ்லிமுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நம்முடைய உழைப்பு, நம்முடைய சிந்தனையின் ஒருங்கிணைப்பு, நம்முடைய இலக்கு என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்வை நிலைநிறுத்துவதை நோக்கி இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா 14வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்கிறான், ரசூல்மார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? அல்லாஹுவை வணங்குதல், தாகூத்தை விட்டு விலகிக் கொள்ளுதல். ஒரு ஊர்ல உதாரணத்துக்கு எல்லாரும் தொழுகையாளிகளாக ஆகிவிட்டார்கள், எல்லாரும் ஹலால் ஹராமை பேசுகிறார்கள், வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றப்படுகின்றன. அந்த ஊரிலே அல்லாஹ்வுடைய கட்டளை மீறக்கூடியவர்கள் யாருமே இல்லை. இது அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமா? நான் கேட்கிற கேள்வி நல்லா புரியணும், புரியுதுங்களா? ஒரு ஊர்ல எல்லாரும் தொழுகிறாங்க, எல்லாரும் ஹராமான செயல்களை விட்டு பார்த்து தங்களை காத்துக் கொள்கிறார்கள், புரியுதா? அங்கே முஷ்ரிக் இல்லை, அங்கே யஹூதி நசராணி இல்லை. இது அல்லாஹ்விற்கு விருப்பமா? இது அல்லாஹ்விற்கு அதிகம் விருப்பமா? அல்லது ஒரு ஊரிலே 10 முஸ்லிம்கள் இருந்து கொண்டு 100 காபிர்கள் இருந்து அந்த 100 காபிர்களின் மீதும் இந்த பத்து முஸ்லிம்களில் இருந்த பத்து முஸ்லிம்களில் ஒன்பது முஸ்லிம்களின் மீதும் இந்த முஸ்லிம்களிலிருந்து ஒருவர் ஆட்சி செய்து இவர்களிலே ஒருவர் விபச்சாரியாக இருந்து அவரை கல்லடிப்பதும் இவர்களிலே ஒருவர் திருடராக இருந்து அவரை கைவற்றுவதும் மற்ற முஷ்ரிக்குகளின் மீது ஜிஸ்யா வரியை விதிப்பதும் புரியுதுங்களா கேட்கிறது. இந்த ரெண்டிலே அல்லாஹ்விற்கு எது மிக விருப்பமானது? எது மிக விருப்பமானது? எது மிக விருப்பமானது? முதலாவது. சில பேர் எது சொன்னாங்க, ரெண்டாவதா? எந்த ஒரு புத்திசாலியும் சொல்ல மாட்டார். பாவம் செய்யாமல் இருப்பது அல்லாஹ்விற்கு விருப்பமா? பாவம் செய்யட்டும், நாங்கள் தண்டனையை நிறைவேற்றுகிறோம் அவன் மீது. ஒருவனை பாவம் செய்ய விடாமல் பாவத்தின் பக்கம் நெருங்காமல் ஆக்குவது அல்லாஹ்விற்கு மிக விருப்பமா, அல்லது பாவம் செய்துவள் உன்னை நாங்கள் தண்டிக்கிறோம் என்பது அல்லாஹ்விற்கு அதிகம் விருப்பமா? ஒரு மனிதனை பாவமே செய்யாமல் ஆக்குவதுதான் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானது. ஆகவே கணியத்திற்குரியவர்களே, பாவமே செய்யாமல் இருப்பதற்கு, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கும் கிலாபத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி இருந்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நபிமார்களை கிலாபத்து இல்லாமல் அனுப்பியிருக்க மாட்டார். அந்த கிலாபத்தை முழுமைப்படுத்தாமல் நபிமார்களை அல்லாஹ் உயிர் கைப்பற்றி இருக்க மாட்டார். புரியுதுங்களா? தௌஹீதுக்கும் இபாதத்துக்கும் கிலாபத் என்பது அவசியம் இல்லை. அப்ப கேட்கலாம், அப்ப நீங்க கிலாபத்துக்கு எதிரியானு கேட்டுறாதீங்க. என்ன இல்லை, கண்ணியத்திற்குரியவர்களே, கிலாபத் தேவை. ஆனால் அந்த கிலாபத்தை அடைவது நம்முடைய முயற்சியை கொண்டு அல்ல. சொல்லலாம் நம்முடைய முயற்சியை கொண்டு என்று, ஆனால் அந்த முயற்சியை புரிந்து கொள்வதுதான். புரிந்து கொள்வது அந்த முயற்சி எது என்று புரிந்து கொள்வது என்றால் இன்று வழிகேடுகிறது. எப்படி முஸ்லிம்களை ஒருங்கிணைத்து விடுவோம்? அவர்களுடைய கொள்கைகள் எப்படி கேடுகட்டதாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களை ஒருங்கிணைத்து விடுவோம். அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படித்தான் கேவலமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களை ஒருங்கிணைப்போம். எவ்வளவுதான் அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. எங்களுக்கு என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? முஸ்லிம் என்ற பெயரில் உள்ளவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். ஹிலாஃபத்தை அடைவதற்குண்டான முயற்சி தேவை. அது என்ன முயற்சி என்பதை புரிந்து கொள்வதில் தான் இந்த வழிகேடு. முஸ்லிம்களுடைய கொள்கை அதை பற்றி கவலை இல்லை. சிறுக்கிலே இரு, குஃபுரிலே இரு, நயவஞ்சகத்தனத்திலே இரு, அல்லது இல்ஹாத் ஜிந்தீக், எதில் இருந்தாலும் சரி, செயல்பாடு தொழுகை இல்லையா, நோன்பு இல்லையா, ஜகாத் இல்லையா, பெரும் பாவங்கள், அதை பற்றி கவலை இல்லை. அப்புறம் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாறுபாடு செய்வது, அதை பற்றி எல்லாம் பேசாதீங்க, முதல்ல எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருங்க என்று. அதான் இன்னைக்கு முயற்சியே, முஸ்லிம்களை ஒன்று சேர்க்க வேண்டும், ஒன்று சேர்த்து வெற்றி வாங்க வேண்டும், ஒன்று சேர்த்து நாற்காலி வாங்க வேண்டும், என்ன ஒன்று சேர்த்து ஆட்சியை பிடிக்க வேண்டும், இவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும். இதை சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்ன ஞாபகம் வருதா? இப்ப பயானம் நானே பண்ணிக்கணும், சொல்ற விஷயத்தையும் நானே ஞாபகம் வச்சுக்கணும். நாட்டு பேரை சொன்னா கூட தப்பு கிடையாது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான வார்த்தையை சொன்னவர்கள் என்றால் அந்த நாட்டு பேரை சொல்றதுல என்ன இருக்கு? சவுதிக்கு பக்கத்துல ஒரு சின்ன குட்டி தீவு இருக்கு, தெரியுமா? அல் பஹ்ரைன், தௌலத்துல் பஹ்ரைன் என்று சொல்லுவாங்க. சின்ன குட்டி தீவு தான். அந்த நாட்டில் திருட்டு ஓவர் ஆகி போச்சு. திருட்டு ஓவர், பயங்கரமான திருடு. உதாரணத்துக்கு சொல்றேன், நான் கையில ஒரு வாட்ச் கட்டிருக்கேன். இதே போல ஒரு இஸ்லாமிய மாநாட்டில் ஒரு புரோகிராம்ல கலந்துக்கிறேன். நான் இப்படி வாட்சை கழட்டி வச்சிருக்கிறேன். இதே போல ஒரு கான்பரன்ஸ் ஹால்ல புரோகிராம் நடந்துகிட்டு இருக்கு, இதே போல உட்கார்ந்து பயான் செய்யறேன், என் வாட்ச் முன்னாடி வச்சிருக்கிறேன். பயான் முடியுது, மஜ்லிஸ் விட்டு எந்திரிச்சு இந்த பக்கம் திரும்புறேன், திரும்பிட்டு இங்க பார்க்கறதுதான் வாசகம். இது ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சியில் நடக்கிற திருட்டு என்று சொன்னால் சாதாரண திருட்டை பத்தி என்ன சொல்றது இருக்கு? லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். சரி, இப்ப நாட்டில் அவ்வளவு திருடு ஆகி போச்சு, என்ன செய்யறது? பார்லிமெண்ட்ல பேசுறான். அப்ப ஒரு சில மந்திரிகள் சொல்றாங்க, இஸ்லாமிய சட்டப்படி நம்ம கைய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மன்னர் சொல்றாரு, அப்ப என் நாட்டில் உள்ளவங்களுடைய கை எல்லாத்தையும் வெட்டிட்டு எல்லாரையும் திருடர்கள் என்ன சொல்ல வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒன்னொரு இன்னொருத்தர் சொல்றாரு, இப்படிப்பட்ட காட்டு மிராண்டித்தனமான சட்டங்கள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு தேவையில்லை. என்ன சட்டம்? காட்டு மிராண்டித்தனமான சட்டங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. மன்னர் சொல்றாரு, அப்ப என் நாட்டில் உள்ளவங்க எல்லாம் கை வெட்டப்பட்டு எல்லாம் திருடர்கள் சொல்ல வைக்கிறீங்களாங்கிறாரு. அப்ப அவருக்கு தெரியுது நாட்டில் உள்ள அவ்வளவு பேரு திருடன்னு தெரியுது. ஒருத்தர் சொல்றாரு, காட்டு மிராண்டித்தனமான சட்டங்கள் எல்லாம் இங்க வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க, முஸ்லிம் நாடுங்க, முஸ்லிம்கள் ஆட்சி செய்யறாங்க, முஸ்லிம்கள் தான் நூத்துக்கு நூறு. ஏதாவது ரொம்ப பழைய ஏதாச்சும் ஒரு கிறிஸ்டின் இருப்பா, மத்தவங்க எல்லாம் குடியேறிய மக்கள் தான், அந்நிய மதத்து மக்கள் எல்லாம். என்னங்க என்ன நடந்துச்சு? ஒரு திருடுவதற்குண்டான குற்ற தண்டனை நிறைவேற்ற முடியுதா அவங்களால? ஜினா கடை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறான், மது அருந்துவதற்கு மொத்த ஊரே கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் மோசமான நிலைமை என்ன தெரியுமா? இதெல்லாம் சொல்றோம் சில கேவலம், இங்க நீங்க பார்த்துருக்கலாம், எல்லா பாதுகாக்கட்டும் சொல்றதுக்கே வெக்கமா தான் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பதிவாகுது, நாளைக்கு யார் வேணாலும் கூட பார்க்கலாம். இன்றைக்கு தீபாவளி பொங்கல்னா சாராய கடையில கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? சாராய கடையில கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? அதுக்குன்னு போய் பார்க்காதீங்க, சொல்றேன் பாக்குறோமா இல்லையா? என்ன இந்த மாதிரி எத்தனை முஸ்லிம் நாடுகள் தெரியுமா இருக்கு பெருநாள்ல குடிக்கிறது? பெருநாள்கள் செல்லிப்பட்டீங்களா? படாத வரைக்கும் நல்லது. காரு போகுது வேகம் 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 வேகமா. என்னடா பெருநாளைக்கு அதுக்கு இப்படி வேக வேகமா போறான் உன பேய் மாதிரி அப்படின்னு கேட்டா சொல்றாங்க, இந்த நாட்டில் விற்க மாட்டா பொதுவா, அடுத்த நாடுல சுத்தமா வேண்டு, அடுத்த நாடுல ஓபன் பாண்டிச்சேரி மாதிரியா டாக்ஸி ஃப்ரீயா, அதனால அங்க போய் வாங்கிட்டு வர்றதுக்காக வேண்டி பெருநாள் கொண்டாடுறதுக்கு பெறப்பாத்தா அந்த நைட்டுக்கு போறான். அதே போல தீபாவளி பொங்கல் சமயத்தில் குடிச்சுட்டு ஆக்சிடென்ட் ஆகும் தெரியுங்களா? அந்த மாதிரி பல முஸ்லிம் நாடுகள்ல பெருநாள் அன்னைக்கு ஆக்சிடென்ட், ஏன் தெரியுமா? குடிச்சுட்டு ஓட்டுறதுனால. இது இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலைமை. முஸ்லிம் நாட்டில் வாழ்றவர்கள், காஃபிர் நாட்டில் வாழ்ற முஸ்லீம்களுடைய நிலைமையை பத்தி இன்னுமா சொல்லணும்? முஸ்லீம் நாட்டில் பொழுதன்னைக்கு இமாம் உட்கார்ந்து பயன் செய்கிறார், பொழுதன்னைக்கும் அங்கே பேம்ப்ளெட்டுகள் பிரசுரங்கள் கொடுக்கப்படுகின்றன, அறிவுரைகள் சொல்லப்படுகின்றன. இவ்வளவு பெரிய அனாச்சாரம், இவ்வளவு பெரிய அநாகரிகம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆட்சியாளர் என்பவர் எங்கிருந்து வருவார்? வானத்திலிருந்து குதிப்பாரு? உங்களில் இருந்து வருபவர் தான் ஆட்சியாளர், நம்மிலிருந்து வருபவர் தான் ஆட்சியாளர். நாம் திருந்தாதவரை திருந்திய ஆட்சியாளர் நமக்கு வரமாட்டார். ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் நமக்கு என்ன சொல்கிறது தெரியுமா? வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாதி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி. சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தில் 55வது வசனம். அல்லாஹு தஆலா ரொம்ப கிளியரா, இனி எந்த ஒரு மனுஷனுக்கு சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வந்தா அவன் பெரிய அயோக்கியனா தான் இருப்பான், முட்டாளா தான் இருப்பான், குரான புரியாதவனா தான் இருப்பான். உனக்கு கிலாபத்து வேண்டுமா? எந்த கிலாபத்து வேணுங்க நமக்கு? எந்த கிலாபத்து வேண்டும்? தௌஹீதை நிலைநிறுத்தக்கூடிய கிலாபத். எந்த கிலாபத்து நமக்கு தேவை? அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிலைநிறுத்தக்கூடிய கிலாபத்து தேவை. எந்த கிலாபத்து நமக்கு தேவை? அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதை உயிர்ப்பிக்கக்கூடிய கிலாபத்து தேவை. எந்த கிலாபத்து நமக்கு தேவை? சுன்னத்தை நிறைவேற்றக்கூடிய கிலாபத்து தேவை. எந்த கிலாபத்து நமக்கு தேவை? அந்த கிலாபத்துடைய கலீஃபா நமக்கு இமாமாக இருந்து தொழ வைக்க வேண்டும், போரிலே நமக்கு தலைமை தாங்க வேண்டும், நமக்கு அறிவுரை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய நேரத்தை கொண்டு நமக்கு தீர்ப்பளிக்க வேண்டும், நபியின் வழிமுறையை கொண்டு நம்மை வழிநடத்த வேண்டும். அந்த கிலாபத்துடைய கலீபா நமக்கு தேவை. அதற்கு என்ன தெரியுமா வழி? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு தஆலா பட்டியல் போட்டு சொல்கிறான், உங்களிலே யார் உண்மையான மூமின்களாக இருந்தார்களோ, உண்மையான நல்ல அமல்களை செய்தார்களோ, அவர்களை அல்லவா இந்த பூமியிலே நாம் கலீஃபாவாக ஆக்குவோம். இதற்கு முந்தியவர்களை ஆக்கியது போன்று அவர்களுக்கு நாம் அவர்களுடைய மார்க்கத்தை உறுதிப்படுத்திக் கொடுப்போம். அந்த மார்க்கத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டார், அவர்களுக்கு பயம் இருக்காது, பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டு. அவர்களுடைய பணி என்ன? என்னை வணங்குவார்கள். இன்றைக்கு ஆட்சி கொடுக்கப்பட்ட மன்னர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சூது விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள், ஹராமிலே செல்வத்தை கொட்டி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், ஈமானோடு அமலோடு நீங்கள் வந்தால் உங்களுக்கு ஆட்சியை கொடுப்பேன். உங்கள் ஆட்சியாளர்கள் என்ன செய்வார்கள்? என்னை வணங்குவார்கள். என்னை வணங்குவதற்கு உங்களை அழைப்பார்கள். யஅபுதுனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஆ, எனக்கு இணை வைக்க மாட்டார்கள், எனக்கு இணை கற்பிக்க மாட்டார்கள். இன்னைக்கு என்ன நடக்குது? எல்லாரும் வீட்டிலையும் கடைகளிலையும் போட்டோக்கள், மன்னர்களின் போட்டோக்கள் மாட்டப்படவில்லை என்றால் அங்க என்ன ஆயிடும்? பிளாக் லிஸ்ட். என்ன பிளாக் லிஸ்ட்? புரியுதா? இவரு எங்களை எதிர்க்கிறவர், பிளாக் லிஸ்ட். கண்காணிக்கப்படுபவர்களாக மாறிவிடுகிறார்கள். தாங்கள் இறந்து விட்டால் தங்களுக்கு கபர்கள் கோரிகளாக, தர்காக்களாக கட்டப்பட வேண்டும் என்று அங்கே வசியத்துகள் செய்யப்படுகின்றன. இல்ல மாஷா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், பாருங்க, தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை கொடுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அப்போ உங்களுக்கு கிலாபத்து தேவைன்னு சொன்னா அங்க என்ன இருக்கணும்? உங்களிடத்துல ஈமான் அமல சாலே, அதுல மூன்றை அல்லாஹ் குறிப்பாக எண்ணுகிறான், இகாமத்து ஸலா, ஈதாவு ஸகா, இதாஅத்து ரசூல். ஏன்? ரசூலுக்கு மாறு செய்த நிலையில் முஸ்லிம்களிடத்திலே ஈமான் இருக்காது, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்காது. உஹது போரில் ஏன் தோற்றார்கள்? ஹுனைன் போரில் ஏன் தோற்றார்கள்? ஆகவேதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், அது நமக்கு குர்ஆனுக்கு அப்படியே அசல் செயல் விளக்கம். என்ன செய்வாங்க தெரியுமா? போருக்கு முன்னாடி ஆயுதங்களை தீட்ட சொல்ல மாட்டாங்க, ஆயுதங்களை சரிபார்த்துட்டு சொல்ல, அதெல்லாம் தானா, அது வேற விஷயம். போருக்கு முன்னாடி என்ன சொல்வாங்க? யாராவது பாவம் செய்திருந்தால் தௌபா கேட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹ்விடத்திலே, ரசூலுடைய சுன்னத்தை விட்டிருந்தால் அதை நிறைவேற்றுவேன் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், பிஸ்மில்லா புறப்படுவோம் போவாங்க, அல்லாஹ் வெற்றியை கொடுத்துருவோம். ரசூலுக்கு கட்டுப்படுவது. இன்னைக்கு என்ன ஒட்டுமொத்த முஸ்லிம் நாடு, முஸ்லிம் நாடு சட்டம் என்ன தெரியுமா? சட்டம் என்ன தெரியுமா? 55 வயசுக்கு முன்னாடி ஹஜ் செய்யக்கூடாது, அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள் பரவான நோன்பு வைக்கக்கூடாது, அரசாங்கத்தில் வேலை செய்கிற பெண்கள் ஹிஜாபு போடக்கூடாது, அரசாங்கத்தில் வேலை செய்யும் முஸ்லிம்கள் ஜமாத்து தொழுகைக்காக வேலையை விட்டு பள்ளிக்கு செல்லக்கூடாது, வேலை செய்யும் இடத்தில் கூட அவர்கள் ஜமாத்தாக தொழக்கூடாது. இது எங்கேயோ நீங்க காஷ்மீர் நாட்டில் நேபாளத்தில் நடக்குது நினைச்சுக்காதீங்க, எங்க நடந்துகிட்டு இருக்கு? நிறைய இருக்கு. இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பெயர் தாங்கி முஸ்லிம்களை வைத்த அந்த கிலாபத் என்பது, அதை புரிஞ்சுக்குங்க. என்னங்க கிலாபத்து பேசுறத பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க பாருங்க, பார்க்கலாம் ஈமான் என்ன தெரியும் சொல்லிட்டு, தொழுகையில என்ன பேணுதல் வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய ஹராமான காரியங்கள். தொழுகையை பாழ்படுத்துவதை விட ஒரு பெரிய செய்ய ஒரு குற்றம் இருக்கிறதா சொல்லுங்க? தொழுகையை பாகுபடுத்துவதை தவிர விட ஒரு பெரிய பாவம் இருக்கிறதா? அதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு அசல்ட்டி ஒரு உணர்வுமே கிடையாது. ஒரு வத்து என்ன, அஞ்சு வத்து என்ன, ஆயிரம் வத்து என்ன? மாநாடுகள் என்ற பெயர்களே தொழுகையில் பாலடிக்கப்படுகின்றன, போராட்டங்கள் என்ற பெயர்களே தொழுகைகள் பாலடிக்கப்படுகின்றன. இன்னும் எத்தனை வணக்க வழிபாடுகள், ஹிஜாபுடைய சட்டம், ஒழுக்கத்துடைய சட்டம், அத்தனையும் மீறப்படுகின்றன. ஆனால் குரல் மட்டும் என்ன, ஹிலாபத். குரல் மட்டும் என்ன, குக்குமத்தே இலாகியா. அல்லாஹ் ஆட்சியை எழுந்துட்டு இருக்கிற மாதிரியும் இவர்கள் அல்லாஹ்வுக்கு ஆட்சியை மீட்டு கொடுக்கிற மாதிரி என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ஆட்சியை பூமியில கொண்டு வர போறோம். வேற யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான்? வல்லில்லாஹி முல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. கண்ணிய திருக்குரியவர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நம் சமுதாய வாலிபர்களின் சிந்தனைகளும் முயற்சிகளும் அவர்களுடைய பொருளாதாரமும் அவர்களுடைய திறமைகளும் பாடடிக்கப்படுகின்றன. இது போன்று பிரிந்த, பிரிக்கப்பட்ட, சிதறிய, சிதறடிக்கப்பட்ட சமூகம் மார்க்கத்தின் பெயரால் உள்ள இயக்கங்களால். ஆகவே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியிலே ஜமாஅத்தாக ஒருங்கிணைப்பாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதற்காக ஒரு இயக்கத்திலே நீங்கள் மிம்பராகத்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். குறிப்பாக எந்த இயக்கங்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிராக உங்களை வழிநடத்துகிறதோ, உங்களுடைய சிந்தனைகளை தூண்டுகிறதோ, உங்களுடைய உணர்ச்சிகளை அற்ப பாதிப்புகளை கூறி தூண்டிவிடுகிறதோ, துவைஷங்களை ஏற்படுத்துகின்றனவோ, அந்த இயக்கங்களால் இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் அறவே நன்மைகள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவு கொடுப்பானாக. நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய அறிவை, நம்முடைய உழைப்பை அல்லாஹ் பாதுகாப்பானாக. குர்ஆனின் பக்கம், சுன்னாவின் பக்கம் திரும்புகின்ற நல்ல உறுதியை, நல்ல வழியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு காட்டுவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.